அன்பர்கள் அன்பர்க்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து முழங்கும் தமிழோசை. நவம்பர் மாதம் 24 தேதி திங்கட்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தயாரித்து வழங்குபவர் எல் ஆர் ஜெகதீசன். இன்றைய தமிழோசையில் முதலில் செய்தியறிக்கை, பின்னர் தொடரும் செய்தியரங்கத்தில் மிகுந்த பரபரப்புடன் எதிர்பார்க்கப்பட்ட இலங்கை அரசின் 2015 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் 95 பெரும்பான்மை வாக்குகளால் நாடாளுமன்றத்தில் நிறைவேறியிருப்பது குறித்த செய்திகள். சத்தீஸ்கர் மாநிலத்தின் பஸ்தர் பகுதியில் கத்தோலிக்க பள்ளிகளில் பள்ளி முதல்வர்களை ஃபாதர் என்று அழைக்கும் நடைமுறையை மாற்றியிருக்கும் விஸ்வ இந்து பரிஷத்தின் கருத்துக்கள்.
நான் இன்னொரு தகப்பனார்னு ஒரு சொல்லுக்கா சொல்லாம கூட அப்ப வந்து என் தாய் மேல நான் வந்து கற்புக்கு நான் வந்து கலங்கம் விளைவிக்கிறேன். எனக்கு வந்து ஃபாதர் சொல்லும்போது எனக்கு மனசு கூச்சப்படுது, தயக்கப்படுது. நம்ம குருமார கூட நம்ம வந்து குருன்னு சொல்றோம். நம்ம அவங்களை யாருமே நம்ம வந்து என்னுடைய ஃபாதர்.
அமெரிக்காவில் விளையாட்டு திடலில் பொம்மை துப்பாக்கி வைத்திருந்த 12 வயது கருப்பின சிறுவனை காவல்துறையினர் சுட்டுக் கொன்ற சம்பவம் ஏற்படுத்தியிருக்கும் அதிர்வலைகள் குறித்த செய்திகள், நிறைவாக விளையாட்டரங்கம் ஆகியவற்றை கேட்கலாம். அன்பர்கள் கேட்டுக் கொண்டிருப்பது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
பிபிசி தமிழோசையின் செய்தி அறிக்கை வாசிப்பவர்கள் சிவராமகிருஷ்ணன் மற்றும் ஜெயபிரகாஷ் நல்லுசாமி.
ஈரானின் அணுத்திட்டம் தொடர்பாக விவாதிக்க உலகின் 6 வல்லமை மிக்க அமைப்புகளின் கூட்டம் எந்தவிதமான முடிவும் இல்லாமல் முடிவடைந்துள்ளது. அந்த 6 அமைப்புகளின் வெளியுறவு அமைச்சர்கள் இந்த கூட்டத்தில் பங்கு பெற்றார்கள். அதில் அந்த பேச்சுவார்த்தைகளை அடுத்த ஆண்டு ஜூன் மாத இறுதி வரை நீட்டிப்பது என்று உடன்பாடு எட்டப்பட்டுள்ளது. எனினும் இந்த கூட்டத்தில் குறிப்பிடத்தகுந்த அளவுக்கு முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது என்று ரஷ்ய வெளியுறவு அமைச்சர் செர்ஜே லாவராவும் பிரிட்டிஷ் வெளியுறவு அமைச்சர் பிலிப் ஹேமண்டும் தெரிவித்துள்ளனர். அடுத்து நடைபெறவுள்ள பேச்சுவார்த்தைகள் காலகட்டத்தில் தடைகள் காரணமாக முடக்கி வைக்கப்பட்டுள்ள நிதிகளிலிருந்து ஈரானுக்கு மாதாமாதம் சுமார் 700 மில்லியன் டாலர்கள் அளிக்கப்படும் எனவும் பிலிப் ஹேமண்ட் தெரிவித்தார்.
அமெரிக்க பாதுகாப்பு செயலாளர் சக் ஹேகல் தனது பதவியிலிருந்து விலகியிருக்கிறார். சக் ஹேகலின் ராஜினாமா கடிதத்தை அதிபர் ஒபாமா ஏற்றுக்கொண்டிருப்பதாக பாதுகாப்புத்துறை அதிகாரி ஒருவர் கூறினார். வெள்ளை மாளிகையிலிருந்து அதிகாரபூர்வமான அறிவித்தல் பின்னர் வரும் என்று கூறப்பட்டிருக்கிறது. சிரியாவின் உள்நாட்டுப் போர், இஸ்லாமிய அரசு தீவிரவாதிகளின் உருவாக்கம், யுக்ரைனில் ரஷ்யாவின் நெருக்கு வாரம் உள்ளிட்ட உலக பிரச்சினைகளால் ஒபாமா நிர்வாகம் திணறி வருவதாக வாஷிங்டனில் உள்ள பிபிசி செய்தியாளர் கூறினார். வியட்நாம் போர்க்கால இராணுவ பிரமுகரும் குடியரசுக் கட்சி செனட்டருமான சக் ஹேகல் கடந்த ஆண்டு முதல் பென்டகன் பாதுகாப்புத் துறைக்கு தலைமை தாங்கி வந்திருக்கிறார்.
யுக்ரைனில் ஏற்பட்ட நெருக்கடிகளை அடுத்து மேற்குலக நாடுகள் தம் மீது விதித்த தடைகள் காரணமாக தமது 40 பில்லியன் டாலர்கள் அளவுக்கு இழப்பு ஏற்படுகிறது என்று ரஷ்யா கூறியுள்ளது. தலைநகர் மாஸ்கோவில் நடைபெற்ற ஒரு பொருளாதார கூட்டத்தில் உரையாற்றிய பொழுதே ரஷ்ய நிதியமைச்சர் ஆண்டன் சிலுவனோவ் இதை தெரிவித்தார். இது மட்டுமில்லாமல் ரஷ்யாவின் ஒரு முக்கிய ஏற்றுமதியான கச்சா எண்ணெயின் விலை சர்வதேச அளவில் வீழ்ச்சி அடைந்து வருவதன் காரணமாக தங்களுக்கு ஆண்டொன்றுக்கு 100 பில்லியன் டாலர்கள் இழப்பு ஏற்படுவதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார். கடந்த சில காலமாக நாட்டின் பொருளாதார நிலை மேம்பட்டு வருகிறது என்று ரஷ்ய அரசியல்வாதிகள் கூறி வந்த வேளையில் நிதியமைச்சரின் இந்த கருத்துக்கள் உண்மை நிலையை வெளிப்படுத்தியுள்ளன என்று மாஸ்கோவில் உள்ள பிபிசியின் செய்தியாளர் கூறுகிறார்.
நேட்டோவில் இணைவதற்கான தகைமைகளை எட்டியவுடன் அதில் இணைவது தொடர்பான மக்கள் கருத்தறியும் வாக்கெடுப்பு நடத்தப்படும் என்று யுக்ரைன் அதிபர் பெட்ரோ போரோஷென்கோ கூறியிருக்கிறார். கிழக்கு யுக்ரைனில் ரஷ்ய ஆதரவு பிரிவினைவாதிகளை எதிர்த்து போரிடுவதற்காக யுக்ரைன் ராணுவத்துக்கு சில ராணுவ உதவிகளை வழங்குவதற்கு லித்வேனியா இணங்கியிருப்பதாகவும் அதிபர் போரோஷென்கோ ஊடகவியலாளர் சந்திப்பில் கூறினார். ஆனால் கிழக்கு ஐரோப்பாவை நோக்கிய நேட்டோவின் புதிய விஸ்தரிப்புகள் சிவப்பு எச்சரிக்கை எல்லையை தாண்டும் நடவடிக்கையாக அமையும் என்று ரஷ்யா கூறியிருக்கிறது. யுக்ரைனை சேர்த்துக்கொள்ளப் போவதில்லை என்ற உத்தரவாதத்தை மேற்குலகம் இருந்து கோரியிருப்பதாகவும் ரஷ்யா கூறியிருக்கிறது.
பெண்கள் பல இயல்புகள் காரணமாக ஆண்களுக்கு நிகரில்லை என்று துருக்கிய அதிபர் ரசேப் தாயிப் எர்துவான் தெரிவித்துள்ளார். தலைநகர் இஸ்தான்புல்லில் பெண்கள் உரிமைகள் மற்றும் சுதந்திரம் குறித்த ஒரு கருத்தரங்கில் உரையாற்றும் பொழுதே இந்த கருத்தை அவர் கூறியுள்ளார். இஸ்லாம் மீது ஆழ்ந்த நம்பிக்கை கொண்ட அவர் கம்யூனிச ஆட்சிகளில் உள்ளது போல ஆடவர் செய்யும் அனைத்து பணிகளையும் பெண்களை வைத்து செய்ய முடியாது என்றும் அவர் தெரிவித்தார். இதேவேளை துருக்கியில் உள்ள அனைத்து பெண்களும் 3 குழந்தைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளது மகளிரையும் மனித உரிமை அமைப்புகளையும் கோபாவேசம் கொள்ள செய்துள்ளது.
அமெரிக்காவில் 13 ஆண்டுகளுக்கு முன்னர் நடந்த செப்டம்பர் 11 தாக்குதல்களுக்கு பின்னர் பிரிட்டன் மிகப்பெரிய பயங்கரவாத அச்சுறுத்தலை எதிர்நோக்கியிருப்பதாக பிரிட்டனின் உள்துறை அமைச்சர் தெரேசா மே கூறியிருக்கிறார். பிரிட்டன் தற்போது பல வடிவங்களில் பல முனைகளில் பாதுகாப்பு போராட்டத்தில் ஈடுபட்டிருப்பதாக தமது பயங்கரவாத எதிர்ப்பு திட்டங்களை விபரித்து அமைச்சர் தெரேசா கூறினார்.
இன்றைய செய்தியரங்கத்தில் முதலில் அமெரிக்க செய்தி ஒன்று. அமெரிக்காவில் விளையாட்டுத் திடலில் பொம்மை துப்பாக்கி வைத்திருந்த 12 வயது கருப்பின சிறுவனை காவல்துறையினர் சுட்டுக் கொன்ற சம்பவம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது. இதுகுறித்த பிபிசி செய்திகளை தமிழில் தருகிறார் சாதாத்.
விளையாட்டுத் திடலில் ஒரு பையன் கையில் துப்பாக்கியை வைத்துக் கொண்டு அனைவரையும் அச்சுறுத்துகிறார் என ஒருவர் அவசர உதவிக்கான எண்ணில் அழைத்து புகார் செய்ய 2 போலீசார் அந்த இடத்துக்கு அனுப்பப்பட்டிருந்தனர். கையை உயர்த்தி நிற்கும்படி போலீசார் சொன்ன வார்த்தைகளை அந்த சிறுவன் கேட்டு நடக்காமல் போகவே போலீஸ்காரர் ஒருவர் அந்த சிறுவன் மீது 2 தடவை சுட்டதாக போலீஸ் தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது. தனது இடுப்பில் சொருகியிருந்த துப்பாக்கியை எடுக்க அந்த சிறுவன் முற்பட்ட போது அவர் 2 முறை சுடப்பட்டிருப்பதாக கிளீவ்லண்ட் காவல்துறை துணைத் தலைவர் எட் டெம்போ தெரிவித்திருக்கிறார். ஆனால் அந்த சிறுவன் போலீஸ்காரர்களை நோக்கி துப்பாக்கியை ஏந்தி இருக்கவோ வாயால் எவ்வித அச்சுறுத்தலை விடுத்திருக்கவோ இல்லை என அவர் குறிப்பிட்டிருக்கிறார். நிஜ துப்பாக்கியை அச்சொட்டி தயாரிக்கப்பட்டிருந்த விளையாட்டு போலி துப்பாக்கி என பின்னர் தான் தெரிய வந்திருப்பதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். சம்பந்தப்பட்ட போலீஸ்காரர்கள் இருவர் மீதும் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாக வாஷிங்டனில் இருக்கின்ற பிபிசி செய்தியாளர் கூறுகிறார். வயிற்றில் 2 குண்டுகள் பாய்ந்த நிலையில் பின்னர் மருத்துவமனையில் உயிர்விட்ட டாமர் ரைஸ் என்ற அந்த சிறுவனின் குடும்பத்தினரும் என்ன நடந்தது என்பதை தங்கள் பங்கில் தனியாக விசாரிக்க இருப்பதாக அவர்கள் சார்பான வழக்குரைஞர் தெரிவித்திருக்கிறார். டாமர் ரைஸின் இழப்பால் குடும்பமே அதிர்ச்சியில் உறைந்து போயிருப்பதாக அவர் குறிப்பிட்டார்.
They're looking for answers. They don't understand why this happened. They don't understand how it happened. And they want to know why.
இது எப்படி நடந்தது என்பதை அவர்களால் நம்பவே முடியவில்லை. ஏன் இது நடந்தது என்பதை அவர்கள் தெரிந்து கொள்ள விரும்புகிறார்கள். அதனால்தான் அவர்கள் தங்கள் சார்பில் தனியான ஒரு விசாரணையை நடத்த இருக்கிறார்கள். கிளீவ்லண்ட் போலீசார் நடத்துகின்ற விசாரணையில் என்ன சொல்கிறார்கள் என்பதற்காக அவர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள் என்றார் வழக்குரைஞர் டிமோத்தி குச்சார்ஸ்கி. டாமர் பெரியவர்களை மதித்து நடக்கும் நல்ல பையன் என்றும், கையை தூக்கு என்று போலீசார் சொன்னதை அவன் கேட்கவில்லை என்று போலீசார் சொல்வதை விளங்கிக் கொள்ள முடியாமல் இருக்கிறது என்றும் டாமரின் அப்பா கிரெகோரி ஹாண்டர்சன் தெரிவித்திருக்கிறார். இருந்தாலும் போலீசார் அவனை ஏன் 2 முறை சுட்டார்கள், ஏன் காலில் சுடாமல் வயிற்றில் சுட்டார்கள், மூச்சையடை செய்யும் டேசர் துப்பாக்கியால் சுடாமல் நிஜ தோட்டாக்களை வைத்து ஏன் சுட்டார்கள் என்று ஹாண்டர்சன் பல கேள்விகளை எழுப்பியிருக்கிறார். விளையாட்டு துப்பாக்கிகளை சரியாக அடையாளம் காட்டுவதற்காக அதில் ஆரஞ்சு நிறத்தில் ஒரு வில்லை பொருத்தப்பட்டிருக்க வேண்டும் என்ற விதி இருக்கிறது. ஆனால் டாமர் பயன்படுத்தியிருந்த துப்பாக்கியில் அந்த ஆரஞ்சு வில்லை அகற்றப்பட்டிருந்ததால் அது அச்சொட்டாக நிஜ துப்பாக்கி போலவே இருந்தது என போலீஸ் தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது. அவசர உதவி எண்ணில் பேசியவர் அது போலி துப்பாக்கியாக கூட இருக்கலாம், அது சிறு பையனாக கூட இருக்கலாம் என்றெல்லாம் கூறியிருந்தது அந்த இடத்துக்கு அனுப்பப்பட்ட போலீஸ்காரர்களுக்கு தெரிவிக்கப்பட்டிருக்கவில்லை என கிளீவ்லண்ட் காவல்துறையின் முன்னாள் தலைவர் தெரிவித்திருக்கிறார். ஒஹையோ மாகாணத்தில் போலி துப்பாக்கிகளை தயாரிக்கும் நிறுவனங்கள் அவை சரியாக அடையாளம் கண்டுகொள்ளப்படுவதற்காக அவற்றை பிரகாசமான நிறங்களில் மட்டும்தான் தயாரிக்க வேண்டும் என்ற சட்டம் அறிமுகப்படுத்தப்பட வேண்டும் என குரல்கள் எழுந்திருக்கின்றன. அண்மையில் அமெரிக்காவில் பெரிய அளவில் ஆர்ப்பாட்டங்கள் நடக்க காரணமாக இருந்த மைக்கேல் பிரவுன் ஜூனியர் சுடப்பட்ட சம்பவத்தில் தீர்ப்பு வர இருக்கின்ற ஒரு சூழ்நிலையில் தற்போதைய சம்பவம் நடந்திருக்கிறது. நிராயுதபாணியாக நின்றிருந்த கருப்பின 11 வயது இளைஞர் மைக்கேல் போலீஸ்காரர் ஒருவரால் சுட்டு கொல்லப்பட்டிருந்த சம்பவம் அது.
பிபிசி செய்தியை தமிழில் தந்தவர் சதா. தடுத்து இலங்கை கண்ணோட்டம். மிகுந்த பரபரப்புடன் எதிர்பார்க்கப்பட்ட இலங்கை அரசின் 2015 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் 95% பெரும்பான்மை வாக்குகளால் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இதுகுறித்த செய்தியை தருகிறார் ஜெயபிரகாஷ் நல்லசாமி.
இலங்கை ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை ஜனாதிபதி தேர்தலில் எதிர்த்து போட்டியிடுவதற்காக மைத்ரிபால சிறிசேனவுடன் வெளியேறியிருந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஆளுந்தரப்பிலிருந்து இன்னும் பலர் வெளியேறுவார்கள் என்று தெரிவித்து வந்தனர். இந்த சூழ்நிலையிலேயே 2015 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் மீதான இறுதி வாக்கெடுப்பு இன்று நாடாளுமன்றத்துக்கு வந்திருந்தது. ஜனவரியில் தேர்தல் நடக்க இருக்கின்ற நிலையில் நிதியமைச்சரான ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச கடந்த மாதம் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பித்து உரையாற்றிய அவரது 10வது வரவு செலவு திட்டத்தை வெறும் தேர்தல் வாக்குறுதிகளே என்று பொருளாதார விமர்சகர்களும் எதிரணியினரும் விமர்சித்திருந்தனர். இந்த சூழ்நிலையில் இன்று பட்ஜெட்டுக்கு நடந்த இறுதி வாக்கெடுப்பில் 95 பெரும்பான்மை வாக்குகளுடன் அரசாங்கம் அதனை நிறைவேற்றியிருக்கிறது. இலங்கை நாடாளுமன்றத்தில் மொத்தம் இருக்கின்ற 225 நாடாளுமன்ற உறுப்பினர்களில் 152 பேர் பட்ஜெட்டுக்கு ஆதரவு தெரிவித்துள்ளனர். எதிராக 57 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வாக்களித்திருக்கிறார்கள். இந்த பட்ஜெட் வெற்றியின் பின்னர் பிபிசி செய்தியாளரிடம் கருத்து தெரிவித்த அமைச்சர் ரோஹித
அபேகுடவர்தன,
அன்று அரசாங்கத்திலிருந்து போனவர்களை இன்று இங்கு காணவில்லை. போனவர்களும் இப்போது சொந்த வீட்டுக்கு திரும்பி வருவதற்கான பேச்சுவார்த்தைகள் நடந்து வருகின்றன. ஜனாதிபதி மீதும் அரசாங்கம் மீதும் மக்கள் வைத்திருக்கின்ற நம்பிக்கையை அரசியல் சூழ்ச்சிகள் மூலமும் வெளிநாட்டு சதித்திட்டங்கள் மூலமும் அடிபணிய செய்ய மக்கள் இடமளிக்க மாட்டார்கள் என்றார் அமைச்சர் அபே குணவர்தன. பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய தேசிய கட்சி, தமிழ் தேசிய கூட்டமைப்பு மற்றும் சரத் பொன்சேகா தலைமையிலான ஜனநாயக தேசிய கூட்டமைப்பு ஆகிய கட்சிகளின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வரவு செலவு திட்டத்துக்கு எதிராக வாக்களித்தனர். அரசாங்கத்துக்கு சோகமான செய்திகளும் எதிரணிக்கும் நாட்டு மக்களுக்கும் மகிழ்ச்சியான செய்திகளும் படிப்படியாக வந்து கொண்டே இருக்கும். அந்த மகிழ்ச்சியான செய்திகளுக்காக காத்திருங்கள் என்று நாங்கள் நாட்டு மக்களுக்கு கூறிக்கொள்கிறோம் என்று கூறிய ஐக்கிய தேசிய கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் அஜித் பெரேரா, எதிரணியின் ரகசிய திட்டங்கள் பற்றி மைத்ரிபாலவை பொது வேட்பாளராக தேர்ந்தெடுத்த கணத்திலேயே காண்பித்திருப்பதாகவும் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். பௌத்த மகாநாயக தேரர்களை சந்திப்பதற்காக மைத்ரிபால சிறிசேனவுடன் கண்டிக்கு சென்றிருந்த கருஜயசூரிய, லக்ஷ்மண் கிரியல்ல உள்ளிட்ட சில ஐக்கிய தேசிய கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களும், மைத்ரிபாலவுடன் அரசாங்கத்திலிருந்து வெளியேறியிருந்த சில நாடாளுமன்ற உறுப்பினர்களும், ஜாத்திக ஹெலோருமிய கட்சியினரும் இன்றைய வாக்கெடுப்பில் கலந்து கொண்டிருக்கவில்லை. மைத்ரிபாலவுக்கு ஆதரவு தெரிவிப்பார் என்று ஊடகங்களில் ஊகங்கள் வெளியாகியிருந்த நிலையில் நாட்டின் நாடாளுமன்ற விவகார அமைச்சர் சுமேதாஜி ஜயசேனவும் இன்று நாடாளுமன்றத்தில் சமூகமாயிருக்கவில்லை. இதனிடையே மைத்ரிபால சிறிசேன தரப்பினர் எதிரணிக்கு வந்திருக்கின்ற நிலையில் ஐக்கிய திசை கட்சியின் பொதுச்செயலாளர் திஸ் சத்யநாயக்க அரசாங்க பக்கம் செல்ல இருப்பதாக ஊடகங்களில் வெளியாகியிருந்த செய்தி பற்றி பிபிசி நாடாளுமன்றத்தில் வைத்து இன்று அவரிடம் கேட்டது. அப்படி அரசாங்க தரப்புக்கு தான் தாவு போவதில்லை என்றும், அது பற்றி விரைவில் விளக்கம் அளிக்க இருப்பதாகவும் அவர் பதிலளித்தார்.
செய்தியை தந்தவர் ஜெயபிரகாஷ் நல்லசாமி. இலங்கை ஜனாதிபதி தேர்தலில் எதிர்க்கட்சிகளின் பொது வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கும் மைத்ரிபால சிறிசேன இந்த தேர்தலின் போது வன்முறைக்கு இடம் கொடுக்க வேண்டாம் என்று வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். இதுகுறித்த செய்தியை தருகிறார் கொழும்பு செய்தியாளர் கே எஸ் உதயகுமார்.
எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலின் பிரச்சார நடவடிக்கைகளின் போது வன்முறைகளை கைவிட்டு சுமூகமான முறையில் அதனை மேற்கொள்ளுமாறு எதிர்க்கட்சிகளின் பொது வேட்பாளர் மைத்ரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார். இன்று காலை கண்டியில் மல்வத்த மற்றும் அஸ்கிரிய மகாநாயக தேரர்களை சந்தித்த பின்னரே முன்னாள் அமைச்சர் மைத்ரிபால சிறிசேன இவ்வாறு தெரிவித்தார். அரசாங்கத்தை விட்டு வெளியேறிய கடந்த 72 மணித்தியாலங்களுக்குள் தனக்கு பலத்த மக்கள் ஆதரவு கிடைத்துள்ளதாக தெரிவித்த அவர், தனது வெற்றி நிச்சயம் என்றும் தெரிவித்தார். ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான பிரச்சார நடவடிக்கைகளின் போது வன்முறை, பழிவாங்கல் மற்றும் அவதூறுகளை மேற்கொள்வதை தவிர்த்துக் கொள்ளுமாறும் மக்களிடம் வேண்டுகோள் விடுப்பதாகவும் அவர் தெரிவித்தார். இன்னும் சில தினங்களில் தான் போட்டியிடவுள்ள கூட்டமைப்பின் பெயர் உட்பட சின்னம் ஆகியவை மக்களுக்கு அறிவிக்கப்படும் என்று தெரிவித்தார் எதிர்க்கட்சிகளின் பொது வேட்பாளர் மைத்ரிபால சிறிசேன. இதேவேளை நிறைவேற்று அதிகாரங்கள் கொண்ட ஜனாதிபதி முறையை ஒழிக்குமாறு மக்களை தெளிவுபடுத்தும் நடவடிக்கையொன்றில் ஜாத்திக ஹெலோருமே கட்சி இன்று கொழும்பில் ஈடுபட்டது. அதன்போது ஊடகங்களுக்கு கருத்துக்களை தெரிவித்த அந்த கட்சியின் செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான பாட்டலி சம்பிக்க ரணவக்க, போர் குற்றங்களை பயன்படுத்தி ஜனநாயகத்தை சீர்குலைப்பதற்கு அரசாங்கத்துக்கு இடமளிக்க முடியாதென்று தெரிவித்தார். எமது நாட்டுக்கு எதிராக போர்க்குற்றங்கள் சுமத்தப்பட்டால் அதற்கு எதிராக போராடுவதற்கு தனது கட்சி தயார் என்று தெரிவித்த பாட்டலி சம்பிக்க ரணவக்க, போர்க்குற்றங்களை பயன்படுத்தி ஜனநாயகத்தை முடக்குவதற்கு அரசாங்கத்துக்கு இடமளிக்க முடியாதென்றும் தெரிவித்தார். எனவே தற்போது பறிக்கப்பட்டுள்ள ஜனநாயக உரிமைகளை காப்பதற்காக தனது கட்சி நாடாளுமன்றத்துக்கு சமர்ப்பித்துள்ள சட்டமூலம் நிறைவேற்றப்படுவது அவசியம் என்று தெரிவித்த சம்பிக்க ரணவக்க, எதிர்க்கட்சிகளின் பொது வேட்பாளருக்கு ஆதரவளிப்பது சம்பந்தமாக தனது கட்சியின் தீர்மானம் எதிர்வரும் 27 திகதி அறிவிக்கப்படும் என்றும் தெரிவித்தார். இதேவேளை ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சவை தோக்கடிக்க வேண்டுமென்ற நிலைப்பாட்டில் தனது கட்சி இருப்பதாக தெரிவித்த மக்கள் விடுதலை முன்னணியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்க அவ்வாறு மகிந்த ராஜபக்சவை தோக்கடிக்கக்கூடிய ஒரு வேட்பாளருக்கு தனது வாக்கை வழங்குமாறும் அவர் மக்களிடம் வேண்டுகோள் விடுத்தார். அரசாங்கத்தை விட்டு வெளியேறிய அமைச்சர்களின் கோப்புகள் தன்வசம் இருப்பதாக ஜனாதிபதி கூறியுள்ளதாக தெரிவித்த அனுரகுமார திசாநாயக்க அவ்வாறான நபர்களுக்கு எதிராக ஏன் நடவடிக்கைகள் எடுக்கப்படுவது இல்லை என்று கேள்வியொன்றை எழுப்பினார்.
செய்தியை தந்தவர் கே எஸ் உதயகுமார்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
அடுத்து இந்திய கண்ணோட்டம். இந்துத்துவ அமைப்பு ஒன்றின் அழுத்தத்தை அடுத்து சத்தீஸ்கர் மாநிலத்தின் பஸ்தர் பகுதியின் கத்தோலிக்க பள்ளிகளில் பள்ளி முதல்வர்களை ஃபாதர் என்று அழைக்கும் வழக்கம் தற்போது மாற்றப்பட்டிருப்பதாக அந்த பகுதி கத்தோலிக்க மிஷினரிகள் மற்றும் விஸ்வ இந்து பரிஷத் வெளியிட்டிருக்கும் அறிக்கை தெரிவித்திருக்கிறது. இதுகுறித்த மேலதிக விவரங்களை தருகிறார் சங்கீதா ராஜன்.
விஸ்வ இந்து பரிஷத் என்ற இந்துத்துவ அமைப்பு அழுத்தம் தந்ததை அடுத்து இந்த மாற்றம் கொண்டுவரப்பட்டுள்ளது. கத்தோலிக்க பள்ளிகளில் பள்ளி முதல்வர் ஃபாதர் என்று இனி அழைக்கப்பட மாட்டார் என்றும், மாற்றாக பள்ளி முதல்வருக்கான பொருள் கொண்ட ஹிந்தி வார்த்தையான பிராச்சாரிய அல்லது உப் பிராச்சாரிய அல்லது சார் என்று அழைக்கப்படுவார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் இனிமேல் அனைத்து கத்தோலிக்க பள்ளிகளிலும் ஹிந்து கடவுளான சரஸ்வதி தேவி கடவுளின் ஒரு புகைப்படமாவது இருக்க வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே சத்தீஸ்கர் மாநிலத்தில் ஹிந்து அல்லாத மற்ற மத கூட்டங்களுக்கு பலவித கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. ஆங்கிலத்தில் ஃபாதர் என்ற வார்த்தை ஒருவரின் தந்தையை அழைக்க உகந்த வார்த்தை என்றும், ஒருவரின் தந்தை அல்லாத எவரையும் தந்தை என்று அழைக்கக்கூடாது என்று சத்தீஸ்கர் மாநிலத்தின் ஹிந்துத்துவ அமைப்பான விஸ்வ ஹிந்து பரிஷத் தெரிவித்திருந்தது. அத்துடன் கிறிஸ்தவ புனித நம்பிக்கையின்படி ஃபாதர் என்ற சொல் ஹிந்து சமூகத்தில் உள்ள பள்ளிக்கூடங்களில் கட்டாயமாக்கப்படக்கூடாது என்றும் விஸ்வ ஹிந்து பரிஷத் அமைப்பு தெரிவித்திருந்தது. மேலும் இதுபோன்ற கிறிஸ்தவ மிஷனரிகள் கல்வி என்ற காரணம் காட்டி இந்து மத சமூகத்தின் மீது ஜனநாயகம் அல்லாத அழுத்தத்தை விதிக்கின்றனர் என்று அம்மாநில விஸ்வ ஹிந்து பரிஷத் அமைப்பு குற்றஞ்சாட்டியிருந்தது. விஸ்வ ஹிந்து பரிஷத் அமைப்பின் கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு இது தொடர்பில் அறிக்கை வெளியிட்டுள்ள பஸ்தர் பகுதி கத்தோலிக்க மிஷனரிகள், ஏதேனும் சமூகத்தை அல்லது மதத்தை தங்களின் சமூகம் காயப்படுத்தியிருந்தால் அதற்காக தாம் வருந்துவதாகவும், ஃபாதர் என்ற வார்த்தையை பயன்படுத்த சொல்லி தாம் எப்போதும் மாணவர்களை கட்டாயப்படுத்தியிருக்கவில்லை என்றும் தெரிவித்துள்ளனர். இது தொடர்பில் பிபிசியிடம் பேசிய பஸ்தர் பகுதியின் கத்தோலிக்க மிஷனரிகளின் சார்பில் பேச வல்லவரான ஏப்ரஹாம் கண்ணம்பலா,
और उनके कुछ डिमांड्स थे, उसमें तीन मुद्दों को हम लोगों ने एग्री हो गया.
விஸ்வ ஹிந்து பரிஷத் சார்பில் எங்களிடம் கோரிக்கைகள் வைக்கப்பட்டது. அதில் மூன்று கோரிக்கைகளை நாங்கள் ஏற்றுக்கொண்டோம். முதலாவதாக, பள்ளி மாணவர்கள் பள்ளி முதல்வரை ஃபாதர் என்ற வார்த்தையால் அழைக்கக்கூடாது என்று அவர்கள் கோரியிருந்தனர். அதற்கு நாங்கள் ஒப்புக்கொண்டோம். பள்ளி முதல்வரை சார் என்று கூட அழைக்கலாம், ஃபாதர் என்றுதான் அழைக்க வேண்டும் என்று எந்த கட்டாயமும் இல்லை. இரண்டாவதாக, சரஸ்வதி தேவியின் புகைப்படங்கள் பள்ளிக்கூடங்களில் வைக்கப்பட வேண்டும் என்று கோரியிருந்தனர். அதற்கும் நாங்கள் ஒப்புக்கொண்டோம். மூன்றாவதாக, முக்கிய தலைவர்களின் புகைப்படங்களையும் பள்ளியில் வைக்க வேண்டும் என்றும் கோரியிருந்தார்கள். அதையும் நாங்கள் ஏற்றுக்கொண்டோம். இந்துக்கள் வழிபடும் சரஸ்வதி தேவியின் புகைப்படத்தை பள்ளியில் வைப்பதில் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்றார் பஸ்தர் பகுதியின் கத்தோலிக்க மிஷனரிகளின் சார்பில் பேச வல்லவரான ஏப்ரஹாம் கண்ணம்பலா.
சங்கீதா ராஜன். கிறிஸ்தவ மிஷனரி பள்ளிகளின் நடைமுறையில் தலையிட்டு அவற்றை மாற்றி அமைத்திருக்கும் செயல் சரியா என்று விஸ்வ இந்து பரிஷத் அமைப்பைச் சேர்ந்த வேதாந்தம் அவர்களிடம் கேட்டார் சங்கீதா ராஜன்.
உண்மையிலே நான் வரவேற்கிறேன். அந்த கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்த பாதிரிகளும் இந்த ஒப்புக்கொடுறதுக்கு அவங்களுடைய நல்ல மனசை நான் பாராட்டுறேன். இதெல்லாம் தன்மான பிரச்சனை. ஸோ அவங்கவுங்க தங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்தும் போது அந்த உணர்வுகளை மதிப்பு கொடுத்து மித்தவங்க மாற்றுறது ரொம்ப வரவேற்கிறது. அதுதான் தேவை. என்னுடைய நான் இன்னொரு தகப்பனார்னு ஒரு சொல்லுக்கா சொல்ல கூட அப்போ வந்து என் தாய் மேலே நான் வந்து கற்புக்கு நான் வந்து கலங்க விளைவிக்கிறேன். ஆகியனால எனக்கு வந்து இந்த ஃபாதர் சொல்லும்போது எனக்கு மனசு கூச்சப்படுறது, தயக்கப்படுறது. நான் நம்ம குருமாரை கூட நம்ம வந்து குருன்னு சொல்கிறோம், நம்ம ஆச்சாரியம் தான் சொல்கிறோம். அவங்கள யாருமே நம்ம வந்து இந்த மாதிரி நீங்கள் என்னுடைய ஃபாதரு எங்களுடைய மதரு அப்படிலாம் சொல்கிறது கிடையாது. ஆகியனால அந்த விஹெச்பி வந்து உடைய கோரிக்கை வந்து ரொம்ப நியாயமானது. அந்த பெருந்தன்மையோடு அந்த பாதிரிகள் ஒத்துக்கொண்டதை நான் ரொம்ப வரவேற்கிறேன். இந்த தன்மான உணர்வு வந்து ஒவ்வொரு தேசத்துக்கும் ஒவ்வொரு மக்களுக்கும் ரொம்ப அவசியம்.
ஃபாதர்னு அழைக்கிற ஒரு வழக்கம் திடீர்னு நேற்று முந்தநேற்று ஆரம்பிக்கவில்லை. பல ஆண்டு காலமாக பள்ளிக்கூடங்களில் பிரின்சிபால் ஃபாதர் தான் அழைக்கப்படுறாங்க. இப்போ புதிய அரசாங்கம் வந்ததுனால இது ஒரு சாஃப்ரனைசேஷன், இந்துத்துவ கொள்கைகளை சமுதாயத்தில் திணிக்க பார்க்குறாங்க. விஹெச்பி, ஆர்எஸ்எஸ் போன்ற அமைப்புகள்ன்ற ஒரு கிரிட்டிசிசம் வைக்கப்படுது. இதுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க?
கிறிஸ்துவனா கிறிஸ்துவங்களுக்கு ஃபாதர் வந்து சொல்கிறது அவங்களுக்கு சரி, ஆனால் மிற சமயங்க மேலே அது திணிக்கக்கூடாது, பிற சமயங்க மேலே அது திணிக்கக்கூடாது. அதனால அவங்களோட உணர்வுகளையும் இப்போ தான் அந்த உணர்வு பெற்று வருவதற்கு அது வந்து காலம் ஆகிறது. இது ரொம்ப நாளாக மங்கி கிடந்தது. இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சிகள் வந்து மக்களுடைய உணர்வுகளை மதிக்காமல் இருந்தாங்க, இப்போ மதிக்கக்கூடிய ஆட்சி வந்திருக்கு. அதனால இதை வந்து கண்டிப்பாக முஸ்லீம்களும் வந்து அவங்களும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஒரு சம்பிரதாயம் வழக்கம் வழக்கமாக வந்திருக்கிறதுனால அது நியாயமாக முடியாது இல்லையா, அது நியாயக முடியாது. இப்போ வந்து தமிழ் வந்து முன்னால் ஆங்கிலம் தான் நம்முடைய வந்து மொழியாக இருந்தது, இப்போ தமிழ் மொழி வருது, அந்தந்த மாநிலத்திலேருந்து வங்காள மொழி வருது, ஹிந்தி வருது, பரம்பரை பரம்பரை ஆங்கிலம் தானே வந்தது. நீங்கள் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. தமிழ்நாடு கூட வந்து பார்த்தாச்சுனாக்க எவ்வளோ மாற்றங்கள் வந்திருக்கு. முன்னால் மெட்ராஸ் பிரசிடென்சின்னு சொல்லிட்டு இருந்தாங்க, இன்றைக்கி தமிழ்நாடு மாற்றினாங்க. உணர்வு சார், உணர்வை வச்சு தான் மனிதன் இருக்கான். மனிதன் வந்து உணர்வுனால வந்து உருவாக்கப்பட்டான், அவன் இல்லைன்னா வெறும் மரக்கட்டை தான். அதனால உணர்வுகளுக்கு வந்து மதிப்பு கொடுத்து அதை வந்து நடைமுறைப்படுத்துறது வந்து அது வந்து ஒரு திணிக்கிறது ஆகாது, இல்லைன்னா அதுக்கு வந்து அரசியல் நோக்கம் கொடுக்கறது வந்து சரியாகாது.
விஸ்வ இந்து பரிஷத் அமைப்பைச் சேர்ந்த வேதாந்தம், கடந்த சுமார் 29 ஆண்டுகளாக தெற்காசிய நாடுகளின் பிராந்திய கூட்டமைப்பு சார்க் என்ற அமைப்பு செயல்பட்டு வருகிறது. இந்தியா, இலங்கை, பாகிஸ்தான் உள்ளிட்ட 8 நாடுகளின் கூட்டமைப்பான இந்த அமைப்பின் 2 மாநாடு வரும் 26 நேபாள தலைநகர் காட்மாண்டுவில் துவங்க இருக்கிறது. இதனையொட்டி தெற்காசிய பிரதேசத்தில் உள்ள பல மனித உரிமை அமைப்புகள் மற்றும் தன்னார்வ குழுக்கள் நேற்றும் இன்றும் அங்கு மக்கள் சார்க் என்கிற இணைக்கூட்டம் ஒன்றை கூட்டி தெற்காசிய பிரதேசத்தில் இருக்கும் மக்கள் பிரச்சினைகளை வலியுறுத்தி வருகின்றன. இவற்றில் முக்கியமாக பேசப்பட்ட விஷயங்கள் குறித்து அந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட பீப்பிள்ஸ் வாட்ச் அமைப்பின் கௌரவ நிர்வாக இயக்குனர் ஹென்றி டிஃபேன் அவர்களிடம் கேட்டார் மணிவண்ணன்.
இதில் முக்கியமாக நாங்கள் எடுத்து வைத்த ஒரு பரிந்துரை, உலகத்தினுடைய வெவ்வேறு பிராந்தியங்களில் ரீஜனல் மனித உரிமை சிஸ்டம்ஸ், கமிஷன்ஸ், கோர்ட்ஸ் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. இது லத்தீன் அமெரிக்காவாக இருந்தாலும் சரி, ஐரோப்பாவாக இருந்தாலும் சரி, ஆப்பிரிக்காவாக இருந்தாலும் சரி, சவுத் ஈஸ்ட் ஏசியாவாக இருந்தால் ஆசியன் நாடுகளை சார்ந்த ஐச்சன் என்ற அமைப்பை உருவாக்கி இருக்கிறார்கள். ஆனால் நம்மளுடைய தெற்காசியாவில் எல்லா நாடுகள், பாகிஸ்தான் தவிர எல்லா நாடுகளிலும் தேசிய மனித உரிமை ஆணையங்கள் இருந்தும் மனித உரிமைக்கான கூட்டு ரீஜனல் ஹியூமன் ரைட் சிஸ்டம் கிடையாது என்ற அந்த பின்னணியில் இந்த மாநாட்டில் அனைத்து அரசுகள் சார்பாக மனித உரிமை பாதுகாப்பு சிஸ்டத்தை அவர்கள் உருவாக்க வேண்டும் என்ற அந்த பரிந்துரையை நாங்கள் முன்வைத்தோம். நேபாள அரசு அதை ஏற்கனவே நாங்கள் அவரிடம் பரிந்துரை செய்ததன் காரணமாக அதை உள்வாங்கி ஃபாரின் மினிஸ்டர்ஸ் கான்பரன்ஸ்ல அதை முன்வைப்பதாக அவர்கள் கூறியிருந்தார்கள். இன்று இரவு வரை அந்த ஃபாரின் மினிஸ்டர்ஸ் கான்பரன்ஸ் நடப்பதன் காரணமாக சார்க் மாநாட்டில் அது ஒரு சப்ஜெக்டாக, அஜெண்டாவாக வருமா என்று எங்களிடம் அவரிடம் கூற முடியவில்லை. அது சாதகமான ஒரு தீர்மானமாக வரும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம்.
ஆனால் இது வந்து தேசிய அளவிலேயே கூட உங்களது இந்த மனித உரிமை ஆணையம் போன்ற அமைப்புகள் தெற்காசியாவில் வலுவாக இல்லை என்ற விமர்சனம் ஏற்கனவே இருக்கின்ற நிலையில், இது வந்து ஒரு தெற்காசிய அளவில் புதிதாக ஒரு மனித உரிமை ஆணையமோ அல்லது நீதிமன்றமோ உருவாகி அது நல்ல முறையில் செயல்படும் என்ற நம்பிக்கை உங்களுக்கு எப்படி இருக்கிறது?
சில பிரச்சனைகள் தேசிய மனித உரிமை ஆணையங்களால் கண்டிப்பாக தீர்வு செய்ய முடியாத ஒரு நிலையில் உண்டு. உதாரணத்திற்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய மீனவர்கள் இலங்கையில் இருக்கக்கூடிய சிறையில் இருக்கிறார்கள், இலங்கையில் இருக்கக்கூடிய மீனவர்கள் தமிழகத்தில் இருக்கக்கூடிய சிறையிலும் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய சிறையிலும் இருக்கிறார்கள். இந்த பின்னணியில் கண்டிப்பாக ஒரு சவுத் ஏசியன் மனித உரிமை ஆணையம் கமிஷன் இருந்தால் இது போன்ற பிரச்சனைகளுக்கு ஒரு புதிய ஜூரிஸ்புடன்ஸ் உருவாக்கி தீர்வுகள் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும். பங்களாதேஷில் இருக்கக்கூடிய பல ஏழைகள் முர்ஷிதாபாத் மாவட்டத்தில், வெஸ்ட் பெங்கால் முர்ஷிதாபாத் மாவட்டத்தில் தாண்டி அவர்கள் வரும்பொழுது அவர்கள் கொலை செய்யப்படுகிறார்கள். இது ஏதோ ஒரு நாளுக்கு ஒரு நாள் நடக்கக்கூடிய கொலைகள் கிடையாது, ஒவ்வொரு நாளும் ஒரு கொலை நடக்கின்றது. இது போன்ற கொலைகளில் பங்களாதேஷில் இருக்கக்கூடிய மனித உரிமை ஆணையமும், பங்களாதேஷில் இருக்கக்கூடிய சுப்ரீம் கோர்ட்டும், இந்தியாவில் இருக்கக்கூடிய மனித உரிமை ஆணையம், இந்தியாவில் இருக்கக்கூடிய சுப்ரீம் கோர்ட்டும் தலையிடுவது கிடையாது. மைக்ரேஷன் பிரச்சனைகள் இருக்கு, டிராபிக்கிங் பிரச்சனைகள் இருக்கு, மைக்ரன்ஸ் பிரச்சனைகள் இருக்கு, சாதிய பாகுபாடு பிரச்சனைகள் இருக்கு, இது மாதிரி பல்வேறு விதமான பிரச்சனைகள் இருக்கு. இந்த பல்வேறு விதமான வெவ்வேறு நாடுகளை அடங்கி இருக்கக்கூடிய பிரச்சனைகளில் கண்டிப்பாக நாடுகளை தாண்டி இருக்கக்கூடிய சவுத் ஏசியன் ஒரு மனித உரிமை ஆணையம் கண்டிப்பாக தேவை என்று நாங்கள் வலியுறுத்துகிறோம்.
பீப்பிள்ஸ் வாட்ச் அமைப்பின் கௌரவ நிர்வாக இயக்குனர் ஹென்றி டிபேன் நிகழ்ச்சியில். அடுத்ததாக விளையாட்டரங்கம் தயாரித்து வழங்குகிறார் சிவராமகிருஷ்ணன்.
டென்னிஸ் விளையாட்டில் உலக நாடுகளுக்கு இடையே தலைசிறந்த அணியை முடிவு செய்யும் போட்டியில் சுவிட்சர்லாந்து பிரான்சை வென்று இந்த ஆண்டுக்கான டேவிஸ் கோப்பையை கைப்பற்றியுள்ளது. கடந்த 115 ஆண்டுகளாக நடைபெற்று வரும் டேவிஸ் கோப்பை டென்னிஸ் போட்டியில் முதல் முறையாக இறுதி ஆட்டத்தில் சுவிட்சர்லாந்து வெற்றி பெற்றுள்ளது. பிரான்சின் லில்லி நகரில் நடைபெற்ற போட்டியில் மாற்று ஒற்றையர் ஆட்டத்தில் ரோஜர் ஃபெடரர் ரிச்சர்ட் காஸ்கேயை வென்றதன் மூலம் இந்த வெற்றி சாத்தியமாகியுள்ளது. மிகவும் பெருமை வாய்ந்த டேவிஸ் கோப்பையை இதுவரை 12 நாடுகள் மட்டுமே வென்றுள்ளன. கடந்த 1992 ஆண்டு போட்டியில் சுவிட்சர்லாந்து இறுதி ஆட்டத்தில் தோல்வியடைந்திருந்தது. இதனிடையே பிரிட்டனின் லீவிஸ் ஹாமில்டன் ஃபார்முலா 1 கார் பந்தயத்தின் உலகப்பட்டத்தை வென்றுள்ளார். அபுதாபியில் இடம்பெற்ற கிராண்ட் பிரி போட்டியில் வென்றதன் மூலம் 2வது முறையாக அவர் உலகப்பட்டத்தை வென்றுள்ளார். அடுத்து உலக சதுரங்க போட்டி குறித்த ஒரு ஆய்வு. ரஷ்யாவின் சோச்சி நகரில் நடைபெற்ற உலக சதுரங்கப்பட்ட போட்டியில் 2வது முறையாக இந்தியாவின் விஸ்வநாதன் ஆனந்த் தோல்வியை சந்தித்துள்ளார். நார்வேயின் மேக்னஸ் கார்ல்சன் மீண்டும் வெற்றி பெற்றுள்ளார். இந்த போட்டி குறித்து இந்தியாவைச் சேர்ந்த முன்னாள் கிராண்ட் மாஸ்டரும் சதுரங்க போட்டிகள் விமர்சகருமான அரவிந்த் ஆரோன் அவர்களிடம் பேசினேன்.
இந்தியாவில் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட். ஏன்னா அவர் தான் ஒரு ஏசியாவில் ஒரு பெரிய புள்ளியாக இருந்தார். வேறு யாரும் ஏசியாவிலேருந்து வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் வின் பண்ணது கிடையாது. ஸோ இந்த தடவும் விட்டது ஒரு டிசப்பாயின்மெண்ட் தான். ஆனால் கார்ல்சனோட ஆங்கிளில் அவர் 2வது தடவை தக்க வச்சுக்கிறாரு டைட்டிலில். அது வந்து அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூ போன தடவோட இந்த மேட்ச் சிரமமானது. ஏன்னா ஆனந்த் நல்லா விளையாடி இருக்காரு.
இப்போ சோச்சியில் நடந்த இந்த உலக சதுரங்க போட்டி வந்து 11 ஆட்டங்களில் முடிவடைஞ்சிது. 6.5, 4.5 அப்படிங்கிற அந்த கணக்கில் மேக்னஸ் கார்ல்சன் ஜெயிச்சு 2வது முறையாக உலக சாம்பியன் ஆறாரு. இந்த 11 சுற்றுகள் நடைபெற்ற போட்டியினுடைய தன்மையை பார்க்கும்போது போட்டி எப்படி இருந்தது? ஆனந்த் எங்கே சறுக்கியிருப்பாருன்னு நினைக்கிறீங்க?
இது வந்து போன தடவோட ரொம்ப சிரமமான போட்டி ரெண்டு விதத்துலையும். கேம்ஸ் எல்லாம் ரொம்ப லாங்காகவும் ரொம்ப ஃபியர்ஸாகவும் ஃபைட் பண்ணாங்க. ஆனந்தோடைய சைடில் இம்ப்ரெசிவாக என்ன பண்ணாருன்னா, அவருடைய வெள்ளை காயினில் விளையாடும் போது ரொம்ப இம்ப்ரெசிவாக விளையாடினாரு. மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் கார்ல்சன் ஒரு பெரிய ரிவீலிங் ஃபேக்டர் கொடுத்தாரு. அதாவது அந்த பெர்லின் வேரியேஷன் ஆஃப் த ரயில் ஆப்பர்ஸ் அப்படின்றது வந்து அவருக்கு ரெண்டு சைடு ஒயிட் பிளாக் ரெண்டு சைடுமே அவருக்கு ஃபேவரபுளாக வந்தது. அந்த காரணத்தால தான் அவர் டெஃபினட்டாக நல்லா பண்ணியிருக்காரு இந்த மேட்ச்ல. இந்த மேட்ச்லையும் முந்தின மேட்ச் ரெண்டு மேட்ச்லையும் அவர் ஒரு பெரிய ஸ்டார்டிங் ரெவல்யூஷன். ஏன்னா அவர் நினைக்கிறாரு ப்ராபர்லி 3வது மேட்ச் ஆனந்த் கூட வராது அப்படின்ற ரீசன்னால இந்த ரெவல்யூஷன் பண்ணியிருக்காரு. ஏன்னா ஆனந்துக்கு எங்கே ஆப்பர்ச்சுனிட்டி இருந்ததுன்னு பார்த்தா கேம் நம்பர் 6ல அவருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தது. பிளாக் பீசஸ்ல ஜெயிக்கிறதுக்கும் லீட் எடுக்கிறதுக்கும் ஒரு சான்ஸ் இருந்தது. லீட் எடுத்துருந்தா சரித்திரம் டிஃப்ரெண்டாக இருந்திருக்கும். ஸோ அதுதான் எங்களுடைய பெரிய ஏமாற்றம். ஆனந்த் ஜெயிச்சது கேம் 3 ரொம்ப பிரமாதமாக விளையாடி ஜெயிச்சாரு. கார்ல்சன் கேம் 2 அப்புறம் கேம் 6 அப்புறம் கேம் 11 3 கேம்ஸ் வின் பண்ணாரு. கேம் 11 வந்து ஆனந்த் அதிக ரிஸ்க் எடுத்து மேட்ச் அவர்கிட்ட கொடுத்துட்டாரு ஒரு மாதிரி. ஆனால் கேம் 6 வந்து மாறி இருந்ததுன்னா மேட்ச் எப்படி போயிருக்கோன்றது டிஃப்ரெண்ட்டாக இருந்திருக்கும்.
இப்போ 6வது ஆட்டத்தில் வந்து ஆனந்த் வெற்றி பெறுறதற்கான வாய்ப்பு வந்து ரொம்ப நெருங்கி வந்தும் எப்படி தவற விட்டார்?
ஆக்சுவலாக அந்த பர்டிகுலர் கேமில் கார்ல்சன் தான் ப்ரெஸ் பண்ணிட்டு இருந்தார். ஏன்னா ஒரு பர்டிகுலர் சீக்வன்ஸில் சென்டர் பவுனை கொடுத்துருக்காரு கார்ல்சன். ஒரு மிஸ்டேக் பண்ணுறாரு, ஒரு பெரிய லெவல் மிஸ்டேக். அந்த மிஸ்டேக்கில் 2 பவுன் போயிடும். அந்த 2 பவுன் போனால் அதுக்கப்புறம் அவர் வந்து தோல்வியை தழுவ வேண்டிய சுச்சுவேஷனுக்கு வந்திருக்கோம். ஏன்னா அது ஆனந்த் வந்து ஆல் த டைம் டிஃபென்சிவாகவே இருந்தனால டிஃபெண்ட் பண்ணிட்டு இருக்க சுச்சுவேஷனில் இருக்கும்போது ஐ டிட் நாட் எக்ஸ்பெக்ட் கிஃப்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாரு.
இப்போ 2 முறை தொடர்ந்து உலக சாம்பியன்ஷிப் தோல்விக்கு பிறகு ஆனந்தால் மீண்டு வர முடியுங்கிற நம்பிக்கை உங்களை போன்றவர்களுக்கு இருக்கிறதா?
அவருடைய மெரிட்ல அவர் இன்னொரு தடவை வருவார் அப்படின்றது எதிர்பார்க்கலாம். ஆனால் ஆக்சுவலாக செஸ்ஸோட ஹிஸ்ட்ரியை பார்த்தா ஓல்டர் பிளேயர்ஸ் வந்து ஸ்லோவாக வெளியே போயிட்டுருக்காங்க. ஏன்னா ஆனந்த் வந்து நிறைய ஃபேஸஸ் ஆஃப் செஸ் நாக் அவுட்டு சரி மேட்சஸ் சரி எல்லா மாதிரி ஃபார்மேட் டோர்னமெண்ட் ஃபார்மேட் எல்லாம் ஃபார்மேட்லையும் ஜெயிச்ச ஒரு எவர்க்ரீன் ஸ்டார்னு சொல்லலாம். அதனால இப்போ நெக்ஸ்ட்டு விளையாட போகிற கேண்டிடேட்ஸ் மேட்ச்சில் வந்து யங்கர் பிளேயர்ஸ் எல்லாம் டயர்ட் அவுட் ஆகி ஆனந்துக்கு மறுபடியும் ஒரு சான்ஸ் வந்தால் எனக்கு நான் வந்து ஐ வில் நாட் பி சர்ப்ரைஸ்டுன்னு சொல்லுவேன். ஏன்னா போன தடவை மார்ச்சில் நம்ம யாரும் எதிர்பார்க்கல கேன்டீன் மேன்சிஸ்க்கில் ஆனந்த் எமர்ஜ் ஆவார்ன்ட்டு 8.5 பாயிண்ட்ஸ் அவுட் ஆஃப் 14 எடுப்பாருன்னு யாருமே எதிர்பார்க்கல. ஸோ இன்னொரு தடவை அதே இதுதான் வரலாம். யங்கர் பிளேயர்ஸ் கரியாக்கின், கருவானா, அரோனியன் இந்த மாதிரி யங்கர் பிளேயர்ஸ் வந்து டெஃபினட்டாக ஒரு மார்க் பண்ணிட்டு இருக்காங்க.
இந்தியாவைச் சேர்ந்த முன்னாள் சதுரங்க கிராண்ட் மாஸ்டர் அரவிந்த் ஆரோன்.
விளையாட்டரங்கம் கேட்டீர்கள். தயாரித்து வழங்கியவர்கள் சிவராமகிருஷ்ணன். இது லண்டன் பிபிசியின் தமிழோசை. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம் போல் சந்திப்போம். அதுவரை எமது இன்றைய நிகழ்ச்சியையும் கடந்த ஒரு வார கால பிபிசி தமிழோசை நிகழ்ச்சிகளையும் bbctamil.com என்கிற எமது இணையதளத்தில் நீங்கள் கேட்கலாம். வணக்கம் நேயர்களே.